தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1-2, மீண்டும் 10, மீண்டும் 25-30 வரை. இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசி கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடத்தில் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ, ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும், இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும், ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும், நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள், எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த அருமையான இந்த திருப்பலியிலே இந்த இறைவார்த்தையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால். அதனால் இந்த குழந்தை பிள்ளைகளை எல்லாம் நம்ம வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். சில பேர் நினைப்பாங்க, இந்த சாமியாருங்க பிள்ளைங்க பெற்றிருந்தால் தெரியும் பிள்ளைகளெல்லாம் வச்சு மேய்க்கிறது எப்படி அப்படின்னு. இருந்தாலும் நாங்களும் அறிவோம், இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இந்த காலம் வந்து ஒரு நல்ல காலம். ஃபில்டன் ஷீன் வந்து அவருடைய உரையில் சொல்லுவார், மச் ஆஃப் த கிரேசஸ் ஆர் வேஸ்டட் இன் த ஹாஸ்பிட்டல் அப்படின்வார். நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து மருத்துவமனையில் வேஸ்ட் ஆகுது அப்படின்வார். என்னத்தை அது சொல்கிறாருனாக்க, நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவருடைய பாடுகளோடு இணைக்கணும். அப்போ அதெல்லாமே பேங்க்கில் போடுற பணம் மாதிரி ஆசீர்வாதமாக சேரும். நீங்கள் அதை புலம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அம்மா ஆண்டவருக்கு கண் இருக்கா காது இருக்கா, ஏன் இந்த கடவுள் என்னை எப்படி துன்பப்படுத்துகிறாரு, என்னையை மட்டும்தான் படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பினோம்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போது நீங்கள் கடந்து போகக்கூடிய இந்த துன்பத்தையும் கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா, பேங்க்ல காசு போடுற மாதிரி சேர்த்து வைக்கலாம். ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சிங்கன்னா எப்போ அது உங்களுக்கு யூஸாக இருக்கும் உங்களுக்கே தெரியணும். உங்கள் ஆத்மா உங்கள் உடம்பை விட்டு வெளியில் போகும்போது நீங்கள் சேர்த்து வைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பேங்க் பேலன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் தான் பேச போகுது. அதனால தான் தயவுசெய்து உங்களுடைய பேலன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். பேங்க்கில் போடுறது போல் நன்மையான காரியத்தை செய்து. அப்போ இந்த துன்ப நேரத்தை எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஆண்டவர்கிட்ட புலம்பாமல், நம்ம சுற்றி இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற மக்களோட சண்டை போடாமல், பிரச்சனைகளை கலப்பாமல் நம்ம என்ன செய்யலாம், துதிக்கலாம். ஆண்டவரோட நாவை திறந்து துதிக்கணும், புகழணும், ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டி கொள்ளுதல் இப்படியெல்லாம் நம்ம செய்யலாம். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, வீட்டுக்கார் சொல்கிறார், ஃபாதர் இந்த கொரோனாவை கண்ணில் பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க ஃபாதர், ஆனால் நான் என் கண்ணு முன்னாடியே பார்க்குறேன் ஃபாதர், இவ்வளோ பெருசாக நிற்கிது ஃபாதர் கொரோனா அப்படிங்கிறாரு. பொண்டாட்டியை சொல்கிறார், அந்த அம்மா உடனே ஃபோனை வாங்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, கொரோனாவுடைய தலைவனே இங்கே தான் ஃபாதர் இருக்கிறான், இவனை பிடிச்சிட்டா உலகமே காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த மகிழ்ச்சியெல்லாம் நம்ம வந்து கிடைக்காது. இதெல்லாம் நம்ம ஒருத்தரை ஒருத்தரை வந்து ஃபூல் பண்ணிக்கிட்டால் கூட இதில் ஒரு மகிழ்ச்சி உண்டு. என் அன்பு இறை மக்களே, இந்த மகிழ்ச்சிக்கு மத்தியில், இந்த காரியங்களுக்கு மத்தியில் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை கடந்து போகணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி முதல் வாசகர் சாலமணி ஞான நூலிலிருந்து கொடுக்கப்பட்ட வாசகம் வந்து, நீதிமான் யார், ரெண்டு தரப்பினராக பிரித்து, ஒரு நீதிமான் ஒரு கூட்டம், அதுக்கு எதிரான ஒரு கூட்டம், இறை பற்றில்லாத கூட்டம். அதே சமயம் நீங்கள் நச்செய்திக்கு வந்து பாருங்களேன், அங்கே இயேசு ஒரு பக்கம் நிற்கிறாரு, மற்ற மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இப்போ இரண்டு அணிகளை நம்ம இதில் பார்க்கலாம், இரண்டு பக்கமும். அப்போ இந்த இடத்துல நீ நம்ம யோசிக்கணும், இந்த இந்த தவக இந்த தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தில் நீ யார்? இயேசு சொல்கிறாரு, நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும், ஆனால் நீ என்னை ஏற்றுக்கல. ஆனால் என் தந்தையிடமிருந்து நான் வருகிறேன், என் தந்தையை எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? ஆண்டவர் கேட்குறார். இன்றைக்கி நம்மகிட்ட அதே கேள்வி கேட்கப்படுகிறது, தந்தையை நமக்கு தெரியுமா? அப்போ நீதிமான் யார்? தந்தையை அறிந்து வைத்திருக்கிறவன் தான் நீதிமான். கடவுளுடைய பிதாவை அறிந்து வச்சுருக்கணும், மகனை அறிஞ்சு வச்சுருக்கிறோம், ஏன்னா மகனை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் தந்தை யார்? தந்தை யாருன்னு நமக்கு தெரியாது. மகன் வழியாக தான் தந்தையை அறிந்து கொள்ள முடியும். இன்னும் அதிகம் தந்தையை குறித்த காரியங்கள் நமக்கு வேணும்னா நமக்கு ஞானம் வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நீதிமானுக்குரிய ஆடைகளை நம்ம அணியணும். அப்போ இந்த நாட்களில் நம்ம உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வம்பு பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எதை சாப்பிட்லாமா, இன்றைக்கி ஒரு மெசேஜ் வந்துச்சு, எத்தனை உப்புமா செய்யலாம், ஒரு 25 வகையான உப்புமாவை மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தில் உப்புமா கிண்டியே சின்னு நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது. என்ன அதனால் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிடுங்க. அதுக்காக தான் நம்ம மார்க்கெட்டெலாம் போய் நிறைய அள்ளி கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். சாப்பிடணும் தூங்கணும், சாப்பிடணும் தூங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான காரியம். நீதிமான்னா யார் உண்டேன்னா, நான் நீதிமானாக இருக்கிறேன்னா நீதிமான் மாதிரி பேசலாம். நிறைய சொல்லுவாங்க, பெரிய நீதிமான் மாதிரி பேசுகிறான். அப்போ ஒருத்தவங்க நம்மளை குறைப்பட்டுக்கிறாங்கன்னா, நான் நீதிமான் மாதிரி பேசுகிறேன் ஆனால் செயல்படலை. அப்போ எவன் நீதிமான் அப்படின்னா, பேசுகிறவனெல்லாம் நீதிமான் இல்லை, நீதிமானை போல செயல்படுகிறவன். பாருங்கள் அந்த 12வது இறைவசனத்திலேருந்து வருது பாருங்கள், அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது, அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. பார்த்தீங்களா, அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது, அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. இந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன், இதுதான் நீதிமான். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தோன்னுமே மற்றவங்களுக்கெல்லாம் பொசு பொசுன்னு இருக்குங்க. இப்போ உங்கள் வீட்டில் 7 மணி 7:30 மணிக்கு ஜப சத்தம் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் பத்தி எரியும். நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு போராட்டமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் எனக்கு சண்டை போடுறாங்க, நிலத்தை இடத்த வச்சு சண்டை, கூரையை வச்சு சண்டை. ஆமாம், ஏன்னா நீ ஜெபிக்கிற பற்றியா, அதனால் சண்டை வந்துட்டே தான் இருக்கும், ஏன்னா அவனால் இருக்க முடியாது. அப்போ நீதிமானுடைய குடும்பத்தில் ஜெப சத்தம் கேட்கும். நீங்கள் தனிப்பட்ட ஒரு நீதிமானாக இருக்கிறீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் ஆண்டவரோடு நீங்கள் இருக்கிற அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். நீ தூங்கினாலும் கடவுளோட இருப்பேன், நீ சாப்பிட்டாலும் கடவுளோட இருப்பேன். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வோம், ஆண்டவரை நான் சாப்பிட்றேன், ஆண்டவரை நான் தூங்குறேன். இதுதான் நீதிமான். அப்போ உங்களுடைய வாழ்க்கை முறையில் நீ நீதிமானுக்குரிய ஆடை அணிந்திருக்கிறியா? வெறும் வாயில் வார்த்தை தான் இருக்குது, செயலில் இல்லை. ஆண்டவருடைய பாருங்கள், இந்த தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த காலம் ஒரு பாலைவன அனுபவம் பாருங்களேன். இயேசு சாமி பாலைவனத்துக்கு போகும்போது மாதாட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பார், நான் போகிறேம்மா, என்னை 40 நாள் தேடாதீங்க, உடனே மாதா என்ன புளி சோறு கட்டி சோறு, தம்பி இந்த லேப்டாப்லாம் எடுத்துக்கப்பா, இந்த வாட்ஸ்அப் இந்த செல்ஃபோன் எடுத்துக்கோ, எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணு. நீங்கள் பாருங்கள், நம்மளை சுற்றி வாட்ஸ்அப்பு லேப்டாப்பு எல்லாம் கிடக்கு. காலையிலேயே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பும், எனக்கு காலையிலேயே இந்த டென்ஷன் தான், எல்லாத்துக்கும் பூசையை அனுப்பணுமே அப்படின்னு சொல்லி காலங்காத்தால் நாங்கள் உட்காந்து செய்யும் போது மகிழ்ச்சி கொடுக்குது தான். ஆனால் இது சரி, அது எல்லா நேரமும் சரியாக இருக்க முடியாது. இந்த நேரத்தில் சரி, இந்த நேரத்தில் நம்ம வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். நம்மளுடைய காவிரி கம்யூனிகேஷன் டைரக்டர் தீபன் அவருடைய சகாக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த இதை செய்கிறாங்க. இது பெரிய கூட்டம்லாம் இங்கே இல்லை, நாங்கள் உங்களுக்காக இந்த ஷூட்டிங் எடுக்கிறோம். திருச்சியில் காவிரி கலை தொடர்பகம் என்ற ஒரு இது எடுக்கிறது, இந்த ஊடக நிலையம் அங்கிருந்து தான், இந்த திருச்சி மறை மாவட்டத்துக்கு உரியது, இங்கிருந்து தான் இந்த செய்திகளை அவங்க ரொம்ப ஆர்வத்தோடு எடுக்கிறாங்க. கமிட்டட் யங்ஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, ஃபாதரோட தீபன் ஃபாதரோட இருந்து செயல்படுறாங்க. பாருங்க ஒரு செயலை கடவுள் பாருங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு உணவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டாருன்னா அவர் எப்படியோ கொடுக்குறாரு பாருங்களேன். நீங்கள் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் நார்மலாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு பசிக்கு தான் போவீங்க. இப்போது நீங்கள் தட்டுனீங்கன்னா இங்கிட்ட ஒரு மாதா டிவி மாசு, ஜெயா ப்ளஸில் மாசு, ஆல்பர்ட் சாமி மாசு, அங்கேருந்து ஆரோக்கிய சாமி மாசு, பாருங்கள் எவ்வளோ பூசை குவியுது பார்த்தீங்களா. அதுக்காக நீங்கள் பூசையே பார்த்துக்கிட்டு மெண்டல் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் விஜய் டிவியும் பாருங்கள். ஆனால் நாகினி நந்தினி மோகினி நாசமாக போனே, நீ அதை மறந்துடக்கூடாது. அதுக்காக நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்துட்டு குலதெய்வம் குலதெய்வம்னா கொலையே குலமே அழிஞ்சு போயிடும். அதனால தயவு செய்து நம்ம வந்து தொலைக்காட்சிக்குள்ள தேவையில்லாமல் உளுந்து கிடக்கக்கூடாது. நம்மை குறித்த தேடல் வேணுங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரலாம், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கலாம். நான் என்னுடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் ஒரு இறைவசனம் சொன்னீங்கன்னா பைபிளில் எங்கே இருந்தாவது ஒரு இறைவசனம் மனப்பாடம் பண்ணி என்கிட்ட, இப்போ வர முடியாது நான் வெளியில் இருக்கிறேன், அவங்க வாட்ஸ்அப் காலில் எங்களுக்கு வீடியோ கால் தான் வரணும், ஒரு இறைவசனம் சொன்னீங்கன்னா 1 ரூபா தருவேன்னு சொல்லியிருக்கேன். 2வது இறைவசனம் சொன்னால் 2 ரூபா, 10 இறைவசனம் 10 ரூபா, 100 இறைவசனம் 100 ரூபா. பாருங்கள் உடனே அவங்க படிப்பாங்கன்னு நினைக்கிறேன், சொல்லிருக்கிறேன் படிப்பாக நினைக்கிறேன். இப்போ நீதிமான் அப்படிங்கிறது நம்ம நம்மளை குறித்து யோசிக்கணும். நீதிமானாக நான் இருக்கிறேன்னா, இயேசு சுவாமி பாருங்கள், நம்ம யோவான் நற்செய்தியில் பார்க்குறோம், இந்த நீதிமானுக்கும் நம்ம நீதிமானாக இருக்கிறதுக்கும் இந்த கொரோனா வைரஸுக்கும் ஆவியானவருக்கும் ஒரு பெரிய லிங்க்கை நான் பார்க்குறேன். இந்த கொரோனா வைரஸ் நம்மளை இப்போது ஆவியானவரை அறியறதுக்கு உதவி செய்கிற ஒரு ஒரு பெரிய களமாக நம்மளை கார்னர் பண்ணி வச்சிருச்சு. ஏன்னா இந்த கார்னரில் போய் நீ உட்கார்ந்தா தான் இதை யோசிப்பேன் அப்படின்னு. இப்போ இந்த நீதிமான் யார் அப்படின்னா, ஆவிக்குரிய அபிஷேகத்துக்குள்ளே நிறைஞ்சி கடவுளை புரிஞ்சுப்பாங்க. ஆவியானவருடைய கிருபை இருந்தால் தான் அதை புரிய முடியும். அதனால தான் இயேசு சுவாமி பல இடத்துல நீ ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெறணும் அப்படின்னு சொன்னாருங்க. யோவான் நற்செய்தியில் பார்க்குறோம், நிக்கோதேமிட்ட சொல்வார், நீ நீரால் ஆவியால் மறுபுறப்படையணும் அப்படின்வார். அதே சமயம் கிணத்தடியில் உட்கார்ந்துருப்பார் பாருங்களேன், அந்த சமாரிய பெண் வருவாங்க, சமாரிய பெண்ணிட்ட சொல்லுவார், நான் உனக்கு ஒரு தண்ணி கொடுப்பேன், அந்த தண்ணியை குடிச்சின்னா உனக்கு தாகமே எடுக்காது அப்படின்வார். பந்தமாக நினச்சிக்கும், அவர் கொடுக்குற தண்ணி ஸ்பெஷல் தண்ணி போல இருக்கு, அதையா அந்த தண்ணியை கொடுங்க, நான் ஊர்லேருந்து வர வேண்டியிருக்கு ரொம்ப தூரம், அந்த தண்ணியை என்ன குடிச்சிட்டிங்கன்னா நான் குடிச்சிட்டு வீட்லேயே உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்க புரிஞ்சிக்க லேட்டாவாங்க. ஆனால் அந்த மகள் புரிஞ்சுப்பா பாருங்களேன், ஒரு சமாரிய பெண், ஒரு சாதாரண ஒரு பெண், அதுவும் 5 கணவன்மார்களை வாழ்க்கை தரமே மாறி போன நிலை அந்த பெண்ணே புரிஞ்சிக்கும் போது, ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன் வச்சிருக்கிற நீங்க புரிஞ்சுக்கலாமா இல்லையா? அதனால தான் சொல்றேன், வேற தொடர்புகள்லாம் இருந்ததுன்னா நீங்க விட்டுடணும்னு அர்த்தம், விட்டுட்டு உள்ள வந்துடணும். ஆண்டவருக்குள்ள வந்து நம்ம என்ன செய்யணும், நீதிமானுக்குரிய அபிஷேகம் என்ன அதை ஆவிக்குரிய நிலையில தான் நீங்க உணர முடியும். அதனால நம்ம நீதிமானா மாறணும்னா நீங்க உடனே ட்ரைனிங்லாம் எடுக்க முடியாது. இப்ப சினிமாவில் நடிக்கணும்னா, அதாவது ஒரு ஸ்கூல்ல போய், சினி ஃபீல்டில் ஒரு ஸ்கூல் வச்சிருப்பாங்க நடிக்கிறது, அங்க போய் அவங்க ட்ரைனிங் எடுப்பாங்க. இந்த மாதிரி நீதிமானா மாறதுக்கு போய் நீங்க ட்ரைனிங்லாம் எடுக்க முடியாது. அதுக்குதான் தயவுசெய்து ஆல்பர்ட் ஃபாரட்டை கிளம்பி வந்துடாதீங்க, அருங்குடிக்கு போனா நீதிமான ஆக்கி விடுவார் அப்படின்னு. இங்கெல்லாம் நீதிமானால் ஆக்க முடியாது. நீதிமான ஆகிறதுக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கணும். அதான் பாருங்க, யோவான் நற்செய்தியில ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 7:37 திருவிழாவின் இறுதியான பெருநாளில், அப்பதான் இயேசுசாமி வந்து அந்த இடத்துல நிக்கிறதே எல்லாம் பயந்துகிட்டு, அவரை கொண்டுடுவாங்கன்னு பயந்துகிட்டு இருக்க நேரத்தில் அவர் எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் அப்படிங்கிறார். அப்போ இந்த நாட்கள்ல நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தை பருகணும். யூ ஹாவ் டு டேக் இன்சைட் டு யுவர் செல்ஃப். அதுதான் சொல்றாரு, நீ உள்ள வை, பருகுனா என்ன, உள்ள தண்ணியை உள்ள அனுப்பணும், அதே மாதிரி வார்த்தையை உள்ள அனுப்பணும். அந்த வார்த்தை அந்த தாகத்தை தணிக்குதா, அந்த செயல்படுதான்னு நம்ம பார்க்கணும். இந்த ஆத்மாவினுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய வார்த்தையை உள்ள தள்ளு, அப்போ ஆண்டவருடைய இந்த நீதிக்குரிய காரியங்கள் உன்னிடத்திலிருந்து வெளிப்படும், வெளியாக ஆரம்பிக்கும். நீ யாருங்கிறத ஆவியானவர் காட்டுவார், எது சரி எது தப்புங்கிறத காட்டுவார். அப்போ எது தவறோ அதை நீ விட்டு விலகு, நன்மையானது எடுத்து வச்சுக்கோ, அதுதான் நீதிமானுக்குரிய ஒரு அடையாளமாக மாறுகிறது. என் அன்பு வரை சமூகமே, ஆண்டவர் ஆவிக்குரிய அந்த அடையாளத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறார்னா, அதிலிருந்து கிடைக்க போகிற அபிஷேகம் மிகவும் அற்புதமானது. அது கொரோனா வைரஸ் இல்லை, வேறு எந்த வைரஸ் வந்தாலும் அது நம்மளை விடுவிக்கக்கூடியது. நம்மளுடைய முதல் வாசகத்தில் சால்மன் ஞான நூலில், இவர்களை தண்டிப்போம், இவரை சாவிற்கு இழுத்துட்டு போவோம், அவனை என்ன செய்கிறார் கடவுள் பார்ப்போம், உதவி செய்கிறாரா. இயேசுசாமி நீதிமான், இழுத்துட்டு போனாங்க சாவுக்கு, கடவுள் வந்து காப்பாற்றலைங்க. அப்படி காப்பாற்றிருந்தார்னா அது உலகத்தினுடைய அடையாளமாக மாறியிருக்கும். ஆனால் கடவுள் காப்பாற்றினார், எப்படின்னா மகனை இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகத்தை கடந்த ஒரு அபிஷேகத்தில் அவர் கூட்டிகிட்டு போய் தன் வலப்புறத்தில் அமரச் செய்தார். இதை யாராலும் இந்த உலகத்தில் செய்ய முடியாதுங்க, எந்த தெய்வமும் இந்த வாக்குறுதி கொடுக்கலைங்க. இயேசுசாமி தன் கடவுள், தந்தையாகிய கடவுள் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து வழியாக. இன்றைக்கி நாம் அந்த அபிஷேகத்தை பெறணும். இன்றைக்கி எவ்வளோ பேர் கொத்து கொத்தாக செத்து அவங்களுடைய இறந்தவருடைய ஃபோட்டோஸ்லாம் வருது. இந்த ஆத்துமாக்கள்லாம் எங்கே போச்சு? இதோ அன்னை மரியாதெல்லாம் காட்சிகளில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, மனவேதனையோட காட்சிகளில் நின்றுருக்காங்க மாதா. என்ன அப்படின்னா, கொத்து கொத்தா ஆத்மா நரகத்துக்கு போகிறத அவங்க வேதனையோடு பார்க்குறாங்க. நாம் இப்படி நிறைய பேர் மதித்து அவங்கள அப்படியே தூக்கிட்டு போகிறத ஃபோட்டோஸில் வீடியோஸில் பார்க்கும்போது எவ்வளோ வேதனைப்படுறோம். தேவ பிள்ளைகளே, ஆத்மா அழிகிற போது ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். அப்போ இந்த நீதிமானுக்குரிய ஆடை என்பது எதுன்னா, ஆத்மாவில் அவங்க நிறைவாக இருக்கிறவங்க, ஆத்மா ஆண்டவருக்கு போகக்கூடிய அடையாளம். அதனால் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும், உங்கள் ஆத்மாவை காப்பாற்றணும். நீங்கள் உங்கள் மனைவியினுடைய ஆத்மாவையோ, மனைவி உங்களுடைய ஆத்மா கணவனுடைய ஆத்மாவையோ காப்பாற்ற முடியாது. அதனால தான் சொல்லுகிறோம், இந்த தனிமைப்படுத்துதல் என்பது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அதனால் தயவுசெய்து நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் நீதிமானுக்குரிய அடையாளத்தை கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இல்லைன்னா தயவுசெய்து முயற்சி பண்ணுவோம், என்ன செய்யலாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஒரு விஷயம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், உடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை எங்களில் வெளிப்பட நீதிமானுக்குரிய ஒரு அடையாளமாய் நான் மாற, இதோ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆயிரம் ஆயிரமாக இருந்தாலும் எல்லோரும் நீதிமானாய் மாறுவதில்லையே, ஆனால் எல்லோரும் மாற வேண்டும் என்று தானே நீர் ஆசைப்படுகிறீர். ஆண்டவரே நீர் அப்பேற்பட்ட அபிஷேகத்தை கொடுக்க, ஆவியானவரை பிள்ளைகளுடைய இதயத்திலே ஊன்ற செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, இதோ கண்களுக்கு தெரியாதபடி எங்களுக்கு அழிவை கொடுக்கிற, இதோ இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் அதற்கு எதிரான ஒரு அபிஷேகம் உம்முடைய பிரசன்னம். ஆண்டவரே, இதை குறித்து நாங்கள் பயந்து கிடக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய வருகையை நினைத்து நாங்கள் மகிழ்ந்து கிடக்கிறோம். இதோ நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை எங்களுடைய இதயத்திலே வைத்து எல்லா பிள்ளைகளும் மீட்பை சுதந்திரித்து கொள்ள தேவரீர் கிருபை செய்வீராக. அப்படியாக நீர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்தி மன்றாட்டுக்களை ஆண்டவர் மீட்பருமான எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, அமென். ஆணிக்கு பாடல்.